தொழிலாளர் சொந்தங்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம வாடிப்பட்டி தாலுகா திடீர் நகர் கிராமத்துல ஆதித்தமிழர் சங்க சார்பாக இலவச சட்டப்பயிற்சி நடந்தது. அதை பத்தி கேட்கலாம் வாங்க.
நான் இப்ப உங்களுக்கு பழமொழி சொல்ல போறேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, தாழ்ந்து நின்றால் வாழ்ந்து நிற்பாய், உழைப்பில்லாமல் ஊதியம் இல்லை.
இப்ப அவங்க சொன்ன பழமொழிகள் வந்து எந்த அர்த்தத்துக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னதான் நம்மளை தாழ்த்தி பேசினாலும் நம்ம ஒன்றா இருந்து செயல்பட்டு உழைச்சோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பான முறையில வெற்றி கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த பழமொழிகளை அவங்க சொல்லியிருக்காங்க.
வணக்கம், என் பேர் சத்யா, நான் இந்த சங்கத்துல உறுப்பினரா இருக்கேன். நான் கத்துக்கிட்டது என்னன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் கதையா சொன்னாங்க, சிரிப்பா சொன்னாங்க, அதை வந்து நமக்குள்ளே நமக்கு ஒரு திறமை இருக்கு அந்த மாதிரி வெளிக்காட்டினாங்க. அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, தனக்கு ஒரு இது வேணும்னா நம்மளா முன் வந்து கேட்கணும், தனக்கு ஒரு விஷயம் வேணும்னா நம்மளா முன் வந்து கேட்கணும் அப்படின்றத அவங்க எடுத்து, பொதி கழிப்பறை இல்லைன்னு சொல்லி ஒரு நாடகம் நடிச்சு காட்டினாங்க. அப்ப அந்த நாடகத்தை வச்சு நாங்க என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த பொது கழிப்பறை எங்க போய் கேட்டா எந்த தீர்வு கிடைக்குமோ அதை நாங்க வந்து புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் பட்டாணின்ற ஒரு சிறுகதையை பத்தி சொன்னாங்க. அந்த கதையில என்ன இருக்குன்னா, அந்த கதைக்குள்ளேயே ஒரு அர்த்தம் இருக்கு, அது எங்களுக்கு புரியல. அது மாதிரிதான் எங்களுக்குள்ளே ஒரு திறமை இருக்கு, அது இத்தனை நாளா எங்களுக்கு புரியல. இந்த சங்கத்து மூலியமா தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சங்கம் எங்களுக்காக இருக்குன்னு நினைக்கும் போது நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த சங்கத்தை வச்சு நாங்க நிறைய திறமையா நாங்க வளர்த்துக்குவோம். எங்களுக்கும் நன்றி, எங்களுக்காக இந்த சங்கத்தை அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற சட்டம்னா இந்திய சாட்சிய சட்டம், அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இந்திய சாட்சியம் சட்டம் வந்து 1972 சர் ஜேம்ஸ் பிட்டிஸ் ஸ்டீபன் என்பவரால் வந்து இயற்றப்பட்டது. இந்த சட்டம் வந்து இந்தியா முழுமைக்கும் பொருந்தும். இந்த சட்டத்துல வந்து மொத்தம் 167 பிரிவுகளும் 11 அத்தியாயங்களும் இருக்கு. இந்த சாட்சிய சட்டம் வந்து ரெண்டு வகைப்படும். அது எந்த மாதிரி வகைனா, ஒன்று வந்து வாய்மொழி சாட்சியம், இன்னொன்று வந்து ஆவண சாட்சியம்.
நான் ஒரு குட்டி கதை வந்து சொல்ல போறேன். இந்த உலகத்துல எந்த ஒரு முயற்சியும் செய்யாம கடவுளே எனக்கு இந்த உதவி செய்யுங்க அந்த உதவி செய்யுங்க என்று கேட்கிறோம். அந்த காரியம் நடக்கலைன்னா கடவுளை வந்து திட்டுறோம். நம்ம எந்த ஒரு முயற்சியும் செய்யாம கடவுள் நமக்கு எப்படி உதவி செய்வார் என்பதை பற்றி தான் ஒரு குட்டி கதை தாங்க இது. ஒரு நாள் விவசாயி தன் தோட்டத்தில் விழுந்த காய்கறி எல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு மாட்டு வண்டியில நகரத்திற்கு சென்றாரு. அப்போது தான் சாலை ஓரத்துல ஒரு திருப்பத்துல பள்ளத்துல மாட்டு வண்டி வந்து மாட்டிக்கிடுச்சு. அப்போது அந்த விவசாயி, இது என்னடா நம்மளுக்கு சோதனை என்று, எனக்கு உதவி செய்யுங்க என்று கடவுளை வந்து 2 தடவை 3 தடவை வந்து உதவி செய்யுமாறு வந்து சொன்னார். ஆனால் கடைசி வரைக்கும் அவருக்கு வந்து உதவி வந்து யாருமே வந்து உதவிக்கு வரல. காய்கறிகள்லாம் வெயிலில் வந்து வாட தொடங்கி விவசாயி பள்ளத்தில் மாட்டிக்கிட்ட சக்கரத்தை வந்து பள்ளத்தில் கிடந்த வண்டியை அவரே வந்து தூக்கிட்டார். இதோட அர்த்தம் என்னன்னா, தன்னுடைய என்றைக்குமே வந்து முயற்சியை வந்து கைவிடக்கூடாதுன்னு. நன்றி, வணக்கம்.
இப்போ வந்து நான் ஒரு ஜோக் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு பையனை ஸ்கூல் டீச்சர் வந்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹெட் மாஸ்டர் கேட்டிருக்காரு, ஏம்மா உன் கிளாஸ் பையன் தானே, எதுக்கு அந்த பையனை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க, சின்ன பையன் வழி தாங்க முடியாமல் அழுக போறேம்மா, விடுமா விடுமான்னு சொல்லியிருந்திருக்காரு. சார் நீங்க வேற, அந்த பையன் செஞ்சதை கேட்டீங்கன்னு நீங்களே அடிப்பீங்க, அந்த பையன் என்னம்மா செஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்திருக்காங்க. அதை நீங்க அவங்ககிட்டே கேளுங்க அப்படி சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கேன், சார் மணியை போட்டு அடிக்க சொன்னாங்க, நான் மணி அடித்தேன், இதில் என்ன சார் தப்பு இருக்குது, அவன் ஸ்கூல் மணி அடிக்காமல் பக்கத்தில் இருந்த மணியை போட்டு அடிச்சிருக்கியான், அப்புறம் இவனை அடிக்காமல் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லியிருந்திருக்காங்க.
என்னடி பிரியா, ஸ்கூலுக்கு நேரமாச்சு, இன்னும் நீ கிளம்பாம இருக்க?
ஆமாடி, நான் இன்னும் பாத்ரூம் கூட போகலடி, பாத்ரூம் போயிட்டு வந்ததாண்டி கிளம்பணும்.
என்னடி சோசியல் மிஸ் 8:30 ஸ்டடின்னு சொன்னாங்க, 8:30 வந்து உட்கார சொன்னாங்க, நீ கிளம்பாம இருக்க, இனி 10 நிமிஷம் தான் இருக்கு.
நான் என்னடி பண்ணுறது, எங்கள் வீட்டில் பாத்ரூமே கிடையாது, ஒரு பொது கழிப்பறை இருக்குன்னு பார்த்தா அதுவும் இந்த ஊர்லேயே கிடையாது, நாம் வந்து போகணுன்னாலும் 1 கிலோமீட்டர் தூரம் தான் போகணும், போனோடனே போயிட்டு வர மாதிரியா இருக்குது, அங்கே எத்தனை பசங்க இருக்காங்க, எத்தனை ஆளுங்க இருக்காங்க, போயிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி, என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு. சரி நீ கிளம்பி இரு, நான் போயிட்டு வந்துட்டு பின்னாடி வேணா வரேன், ரெண்டு பேரும் சேர்ந்து போல, இல்லைன்னா முன்னாடி கிளம்பிட்டீன்னா நீ போ.
இல்லை திவ்யா, நான் வெயிட் பண்ணுறேன், நீ போயிட்டு வேகமாக வா, ரெண்டு பேரும் நம்ம சேர்ந்தே போவோம்.
அப்படின்னா இருடி, நான் உடனே பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு கிளம்பி போவோம்.
என்னடி பிரியா, அதுங்குளியும் வந்துட்டு?
நான் போகவே இல்லடி, வழியில் ஒரு பாம்பை பார்த்தேன், இப்படி பயமாயிருச்சு எனக்கு, அதனால வேக வேகமாக நான் ஓடி வந்துட்டேன். ஸ்கூலுக்கு வேற டைம் ஆச்சு, ஸ்கூலுக்கும் போகணும், இதெல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே ஓடி வந்துட்டேன்டி நான்.
என்ன பிரியா இப்படி சொல்கிற, பாம்பா பார்த்த? என்னடி நான் வந்து ஸ்கூலுக்கு 8:30 போகணும்னு நினச்சும் வெளில வந்துருச்சு, வேலைக்கு அம்மா போகிறேன்னு சொன்னாங்க, அதனால் வந்து அப்படி நீங்கள் போனீங்கன்னா அம்மா எனக்கு 5 மணி எனக்கு எழுப்பி விடுங்கம்மான்னு சொல்லியிருந்தேன், அதனால் அம்மா என்னை 5 மணிக்கு உசிப்பு விட்டாங்க, நான் எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு வந்தேன்டி. நீ சொல்ல பார்த்தா பயமாக இருக்குடி, இனிமேல் வந்து 5 மணிக்கு போனோம்னு நினச்சாலே ஐயோ எனக்கு பயமாக மேலெல்லாம் புல்லரிக்குதுடி. என்ன பிரியா, வீட்லேயும் நம்மளுக்கு கழிப்பறை இல்லை, பொது கழிப்பறையும் இல்லை,
இப்படி இருந்தால் நம்ம என்னதான் பண்ணுறது, இதற்கு தீர்வுதான் என்னன்னு தெரியலடி.
ஐயோ, நம்ம ஸ்பெஷல் கிளாஸுக்கே போகிறதுக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கேடி. பப்ளிக்கெலாம் வந்தால் பாத்ரூம் போயிட்டு எப்படி நம்ம போக போகிறோம்? எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்குது. பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹால் பார்க்கணும், எத்தனை வேலை இருக்குது. இதெல்லாம் நம்ம முன்னாடியே போனால் தானே செய்ய முடியும். பாத்ரூம் போகிறதுக்கே நமக்கு இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா நம்ம என்னைக்குடி பஸ்ஸை பிடிச்சி ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் எங்கே எந்த ஹாலில் போட்டிருக்காங்க எல்லாமே பார்க்குறது?
ஆமாடி பிரியா, அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப பயமாக தாண்டி இருக்குது. என்ன செய்யப்படும்னே தெரியலை.
என்னடி பண்ணுறது, எனக்கும் ஒரே யோசனையாக இருக்குது. எப்படி யோசிச்சு பார்த்தாலும் எதுவுமே எனக்கு தோண மாட்டேங்குது. ஏண்டி இல்லைனா அந்த ஒரு அக்கா வந்திருந்தாங்கல்ல நலவாரியட்ட பதியிறதுக்குன்னு சொல்லிட்டு, கிராம சபை கூட்டத்தில் கூட நம்மளை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருந்தாங்கல்ல, இவங்க எப்படி பேசுகிறாங்க என்ன மாதிரிலாம் சொல்கிறாங்க கேளுங்கன்னு சொல்லி அந்த அக்கா அவங்க வேணால் கேட்டு பார்ப்போமா?
யாரடி சொல்ற? அந்த ஆதித்தமிழ் சங்கத்திலேருந்து ரெண்டு பேர் மாசம் மாசம் வருவாங்களடி, அவங்களடி சொல்ற?
ஆமாடி அவங்க தான். அன்னைக்கு கூட அவங்க சொன்னாங்கல்ல, உங்களுக்கு அடிப்படை தேவைகள் எதுனாச்சும் இருந்துச்சுன்னா எங்ககிட்ட சொல்லுங்க, யாரை பார்க்கணும், எங்கே போகணும், எப்படியெல்லாம் அது வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்கல்ல.
ஆமாடி, நாளைக்கு அந்த அக்கா சட்டப்பயிற்சி நடத்த வரும்னு சொல்லியிருக்காங்கல்ல, நம்ம வந்து கேட்டு நாளைக்கே இப்போ அவங்கள பார்த்து பேசிக்குவோம். இப்போ நம்மளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுடி, ஏற்கனவே லேட்டு, இவ்வளோ லேட்டாக போகிறோம், வாடி வாடி டீச்சர் வேற அடிக்க போகிறாங்க.
சரி திவ்யா வா போகலாம், போயிட்டு வந்து நாளைக்கு அவங்ககிட்ட சொல்லிக்கிறலாம். அக்கா, நேற்று தான் உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறதுக்காக.
சரி பிரியா, நான் 10th படிக்கிறேன், எங்கள் ஊரில் வந்து கழிப்பறை இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோங்க்கா, ஸ்கூலுக்கு கூட போக முடியல டைமுக்கு, இதுக்கெல்லாம் என்னக்கா பண்ணுறது?
என்னடி பிரியா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே போய் அந்த அக்கா வந்தால் கேட்போன்னு சொன்னேன், இப்போ என்னை ஒரு சத்தம் போடாமல் கூட வந்துட்டேன்.
இப்போ என்னடி கெட்டு போச்சு, அந்த அக்கா முன்னாடி தானே இருக்காங்க, கேளு.
இல்லடி பிரியா, நீயே ஃபஸ்ட்டு வந்து கேட்டில்ல, நீயே கேளுடி.
அடி லூசு, நான் கேட்டுட்டேன் அவங்கக்கிட்ட, அவங்க சொல்கிறதுக்கு தான் வந்தாங்க, அதுக்குள்ளே நீ வந்து இடையில பேசிட்ட, அவங்க சொல்கிறத கவனி, அவங்க சொல்கிறேன்னு சொன்னாங்க.
என்னப்பா உங்களுக்கு தேவை?
எங்களுக்கு வந்து பொது கழிப்பறம் தான்க்கா இல்லை, அதுதான் இப்போ வந்து தேவை.
இடம் இருக்கா உங்களுக்கு?
இடம் இல்லைக்கா, ஆனால் கேட்டாலுமே என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து இடம் இருந்தாலே நாங்கள் கட்டித்தருவோம், இடம் இல்லாமல் எப்படி நாங்கள் கழிப்பறை கட்டித்தரதுன்னு சொல்கிறாங்கக்கா.
இடம் யார் இல்லைன்னு உங்கள்கிட்ட சொன்னது, கட்டித்தர மாட்டேன்னு சொன்னது?
இந்த பேரூராட்சி தலைவர் தாங்கக்கா அப்படி சொன்னாங்க.
நீங்கள் போகிற வழிமுறை வந்து தப்பு, மொதல் வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸரை தான் போய் பார்க்கணும், அவர்கிட்ட டீட்டெயில் இருந்தால் வந்து சொல்லுவார், இல்லாட்டி நம்ம அதிகாரம் போய் பார்க்கலாம் சொல்லுவார். அப்படி விஓ ஆஃபீஸுக்கு போய் விஓ பார்த்ததுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து நிலத்துக்கு உட்பட்ட புறம்போக்கு நிலம் இருக்கிறத பற்றி ஒரு மேப் வந்து அவர்கிட்ட வந்து வாங்கிக்கிறணும். நம்ம மேப்னா ஒன்றும் இல்லை, அது சர்வே என்ன தான், என்ன வாங்கிட்டு போய் பஞ்சாயத்து ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்கணும். நம்ம முன்னாடியே பொது கழிப்பறை கட்டத்திற்கு இடையில இருந்தாலும் சொன்னீங்க, இப்போ வந்து விஓ பார்த்து வந்து சர்வே என்னோட வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் நாங்கள், இப்போ எங்களுக்கு கட்டி கொடுங்க அப்படின்ட்டு பஞ்சாயத்து ஆஃபீஸ் முன்னாடி நம்ம போய் கேட்கணும். ஒருவேளை இதெல்லாம் நம்ம காமிச்சு நம்மளுக்கு கட்டி கொடுக்கலன்னா, இதெல்லாம் நம்ம மனு கொடுத்தும் எந்த இது நடவடிக்கை எடுக்கலன்னா, உசில
மதுரையில் உள்ள ஆதி திராவிட நலத்துறைக்கு சென்று மக்களை அனைவரும் சேர்ந்து
கொடுக்கலாம். அங்கேயும் நம்மளுக்கு பணித்தலைன்னா நம்ம சங்கத்து மூலிமா நிறைய ஆர்ப்பாட்டங்கள் இயக்கங்களோடு சேர்ந்து நம்ம வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், ஆர்ப்பாட்டம் பண்ணி நம்மளுடைய உரிமையில் வந்து நம்ம வந்து மீட்டெடுக்கலாம்.
ரொம்ப நன்றிக்கா, இதுதான் தெரியாமல் எல்லா பேரும் ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க, இப்போ எல்லாத்தையுமே தெளிவாக சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ்க்கா.
அக்காமார்களே அண்ணன்மார்களே, இதுவரைக்கும் நம்ம திடீர் நகர் கிராமத்தில் நடந்த இலவச சட்டப்பயிற்சி பற்றி கேட்டிங்க. அதே மாதிரி உங்கள் உங்கள் ஊர் பற்றின தகவல்களையும் கோரிக்கைகளையும் என் மூன்றை எழுத்தி உடனே பதிவு செய்யுங்க. உங்கள் குரலையும் நம்ம குரலில் கேளுங்க.